الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله وطاعته. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز وقرآنه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: اعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين احسانا وذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وبه السبيل وما ملكت ايمانكم ان الله لا يحب من كان مختالا فخورا. عن ابي هريره رضي الله تعالى عنه قال: ان رجلا بكى الى رسول الله صلى الله عليه وسلم قسوه قلبه، وقال له رسول الله صلى الله عليه وسلم: ان اردت ان يلين قلبك فاطعم المساكين وامسح راس اليتيم. அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே வாழும் போது எல்லா நிலங்களிலும் எல்லா நிலங்களிலும் இருந்த வேண்டும். மனிதர்கள் உலகத்தில் அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதனுக்கு அவ்வாறு ஆதாரிந்த உலகத்தில் பல சந்தர்ப்பங்களை பல நிலைமைகளை சமகுப்பாதா ஏற்படுத்திக் கொள்கிறார். இந்த வகையில் ரமலானுடைய மாதம், அந்த மாதத்தை நாங்கள் அடைந்து அந்த மாதத்துடைய ஒரு சில நோன்புகளை நோக்குவதற்காக நாங்கள் இருக்கின்றோம். சொல்வதே இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய இறைநேசனாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதை கடமையாக விதியாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கியதை போன்று ஏனைய சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கிவிட்டிருந்தார். எனவே இந்த ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிடித்தார்களோ, இந்த ரமலானுடைய மாதத்தை நபி அவர்கள் எப்படி கழித்தார்களோ, அனைவர்களும் அவர்கள் இந்த மாதத்தை என்னென்ன அமல்களிலே கழித்தார்களோ அப்படி நாங்கள் கழிக்கின்ற போதுதான், அப்படி இந்த மாதத்தை நாங்கள் கழிக்கின்ற போதுதான் அந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்களை மாற்றங்களை ஏற்படுத்துமோ அப்படியான மாற்றங்களும் தாக்கங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும். இனிமான சொல்வதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இரண்டு விடயங்களுக்கும் நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய இபாதத், அவனுடைய வணக்க வழிபாடு எவ்வாறு இருக்க வேண்டும்,
ரமதானுடைய பகல் நேரங்களையும் ரமதானுடைய இரவு நேரங்களையும் ஒரு மனிதன் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கழித்து எங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். பகல் நேரத்துடைய வணக்கத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லியிருந்த போது என்ன சொன்னார்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் பகல் நேரத்தை அழகாக யாரெல்லாம் கழிப்பார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று ரமலானுடைய மாதத்தின் இரவுகளை எவ்வாறு கழிக்க வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரங்களை தொழுகைகளில் கழிப்பார்களோ இரா வணக்கங்களில் நின்று வணங்குவார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். இதே போன்று நபி அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதியிருக்கிறார்கள், அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கிறார்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய கலாமை ஓதியிருக்கிறார்கள், ஓதி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இது அனைத்தும் நபி அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இந்த சமுதாயத்துக்கு காட்டிய இபாதத்தில் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக முடிகின்றன. அதே போன்று மாதத்தில் அகலாத்துக்கும் வழிகாட்டியிருக்கிறார். நல்ல மனிதனாக யாருக்கும் தொந்தரவு செய்யாத அநியாயம் செய்யாத ஒரு மனிதனாக மாற வேண்டும். அதற்கான படிப்பினைகளையும் அதற்கான வழிகாட்டல்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே காட்டியிருக்கிறார்கள். நினைக்கின்றோம் ரமலான் என்பது வெறுமனே அமல் செய்யக்கூடிய மாதம், வெறுமனே தொழுகின்ற மாதம், வெறுமனே நோன்பு பிடிக்கின்ற மாதம், வெறுமனே குர்ஆன் ஓதுகின்ற மாதம். கண்ணியமான சகோதரர்களே, வெறுமனே இபாதத்துடைய மாதம் அல்ல ரமலான். ரமலான் அஹ்லாக்குடைய மாதமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலான் ரமலானுடைய மாதம் பொறுமையின் மாதம், பொறுமையை படுத்தி தருகிறார்கள். எப்படி ஒரு நோன்பாளி தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையை கையாள வேண்டும், பொறுமை உள்ளவனாக எப்படி மாற வேண்டும் மாற்றி காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கான பயிற்சிகளையும் வழிகாட்டல்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் நோன்பு பிடித்து விட்டால் பல அயற்கோஸ் அவனுடைய வாயினால் தீய வார்த்தைகளை அவன் பேசக்கூடாது, சூதனங்களை பேசக்கூடாது, பல அயற்கம் சத்தத்தை உயர்த்தி மற்றவர்களுக்கு அவன் ஏற்கக்கூடாது. நபி அவர்கள் அகலாத்தையும் படுத்தி தருகிறார். ஒரு மனிதன் நோன்பு பிடித்திருக்கின்ற போது யாராவது அவரைக்கு ஏற்றிவிட்டால் அல்லது தகாத வார்த்தைகளினால் சூசனத்தினால் அவரை ஒருவர் திட்டிவிட்டால் அல்லது அவருக்கு ஒருவர் அடித்துவிட்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் பொறுமையை கையாள வேண்டும். பள்ளியக்குடியின் சாயில் நான் நோன்பாளி என்று சொல்லி அவர் ஒதுக்கிக் கொள்ளட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லாக்கை படித்து தருகிறார்கள். ரமலான் உண்மையை படுத்தி தருகிறது, உண்மையை போதிக்கிறது. மல்லம் யதஅ கௌல ஸூர் வலஅமல பி ஃலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபி அய்யதஅ தஆமஹு வஷராபா. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோன்பு படித்து பாவத்தை விடவில்லை, பொய்யை விடவில்லை, பொய்யான செயல்களை விடவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் தாகத்தோடு இருப்பதிலும் பசியோடு இருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு இந்துவாசி உண்மையானவனாக மாற வேண்டும், நேர்மையானவனாக மாற வேண்டும் என்ற பயிற்சியை ரமலான் கற்றுத் தருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று இந்த ரமலானுடைய மாதம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மாதம், ஏழைகளை உபசரிக்கின்ற மாதம், அரியவர்களை கவனிக்கின்ற மாதம்.
ரமலானுடைய மாதத்தில் பசியோடு இருப்பதின் பிறரான நோக்கம்,
ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வுகளையும் இச்சைகளையும் கட்டுப்படுத்துவதை போன்று
அந்த மனிதன்
வாழ்க்கையிலே பசியை அனுபவிக்காத ஒரு மனிதன், வாழ்க்கையில் செல்வ தலிப்பிலே வாழ்கின்ற மனிதன்
இந்த ரமலானுடைய மாதத்தில்
பசித்திருந்து ஏழைகளின் பசியை உணர வேண்டும், சாகித்திருந்து ஏழைகளுடைய தாகத்தை உணர வேண்டும்.
கண்ணியமான சகோதரர்களே, இதுவும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு படிப்பதின் நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது.
கண்ணியமான சகோதரர்களே,
அவர்கள் இந்த மாதத்தில்
நல்ல அமல்களின் பக்கம், விவாதத்திற்கு வணக்க வழிபாடுகளின் பக்கம் வழிகாட்டியதை போன்று நட்புணங்களின் பக்கமும் வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே பொதுவாக அதிசலே வந்திருக்கிறது, நபி அவர்கள் உலகத்திலே ஏழ்மையோடு வாழ்ந்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய வீட்டிலே காலை நேரத்தில் மனைவியை பார்த்து கேட்பார்கள், அல் இந்தக்கும் கை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு ஏதாவது இருக்கிறதா? இல்லை என்று மனைவி சொல்வார்.
அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்வார்கள்,
இதன் நண்பாதி. அப்படி என்றால் நான் இன்று நபிலான நோக்கம் பிடித்துக் கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, உண்ணுவதற்கு உணவும் இருக்க மாட்டாது நபியிடத்திலே. அந்த நபியுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவர்களுடைய வரலாற்றை பார்த்தால், உலமாக்கள் சொல்கிறார்கள், செல்வ செழிப்பிலே வாழவில்லை, தாம்பிகத்திலே வாழவில்லை, ஏழ்மையிலே வாழ்ந்த முஹம்மது ரசூலுல்லா.
அஜுவதன்னா,
மனிதர்களில் ஏழைகளை மிகவும் உபசரிக்கக்கூடியவர், ஏழைகளுக்கு மிகவும் வாரி வழங்கக்கூடியவர் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. குறிப்பாக ரமலானுடைய மாதம் வந்துவிட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஏழைகளை, வறியவர்களை, கஷ்டப்படக்கூடியவர்களை உபசரித்தார்கள் என்றால், கர்ரீஹில் முர்சலா, வேகமாக அடிக்கின்ற சூறாவளி காற்றை விடவும் வேகமாக தீவிரமாக ஏழைகளை தேடி தேடி உதவி செய்வார்கள் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, எனவே ஏழைகள் அவர்கள் உபகரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். பசியை உணர்கின்ற நாங்கள் ஏழைகளுடைய பசியை உணர்ந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு படிப்பதின் நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, சகோதரர் அழகி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், என்னுடைய உள்ளத்தில் ஒரு பார உணர்வை, கல்லஞ்சத்தை நான் உணர்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் இரக்கம் இல்லை என்று சொன்ன போது ஹரிசலாக அழகிய செல்லும் அவர்கள் கேட்கிறார்கள், நான் உனக்கு இரண்டு விடயங்களை சொல்லித்தருகிறேன், அந்த இரண்டு விடயங்களை நீ செய்தால் உன்னுடைய உள்ளத்தில் அன்பு, இரக்கம், அருளை ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வறியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக, அவர்களுடைய கஷ்டங்களை, இடர்களை, பிரச்சனைகளை நீ போக்குவாயாக என்று சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள், உலகத்திலே பெற்றோர் இருந்த அனாதை சிறுவர்களுடைய தலையை நீ தடவுவாயாக, இப்படியான செயல்பாடுகளின் மூலமாக, இப்படியான குணங்களின் மூலமாக உன்னுடைய உள்ளத்தில் அன்பு, இரக்கம் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இந்த மாதம் ஏழைகள் உதவி செய்யப்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது, அவர்களுடைய இடர்களும் பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டிய மாதம் மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் இபாதத்திங்களை பற்றி சொல்கின்ற இடத்திலே, வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்கின்ற இடத்திலே, தொழுகைகளை பற்றி சொல்கின்ற இடத்திலே ஏழைகளை பற்றியும் சொல்கிறான். உறவினர்களுக்கு உபகாரம் செய்வது, விருந்தாளிகளுக்கு உபகாரம் செய்வது, ஏழைகள் அனாதைகளுக்கு உதவி செய்வதை இபாதத்தோடு சேர்த்து அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹை வணங்குங்கள், அல்லாஹுக்காக வேண்டிய இபாதத்தை செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அதே போன்று உங்களுடைய உறவினர்களில் ஏழைகள் இருந்தால், அரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று அற்புதமாக படிக்கிறது. விவாதத்தை கொள்கையை சிறுக்கை சொல்கின்ற இடத்திலே அல்லாஹ்வுத்தஆலா ஏழைகளை உபகரிப்பதையும் பெற்றோரை உபகாரம் செய்வதையும் அனாதைகள் பெரியவர்களுக்கு உதவி செய்வதையும் சேர்த்துத்தான் அற்புறானிலே அல்லாஹ்வுத்தஆலா குறிப்பிடுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே உலகத்தில் மனிதனுடைய வறுமையை போக்குவதற்கு, மனிதர்களுடைய கஷ்டங்களையும் இடர்களையும் போக்குவதற்கு இஸ்லாம் வகுத்த திட்டத்தை போன்று, இஸ்லாத்தில் காணப்படக்கூடிய பொருளாதார திட்டங்களை போன்று எந்த மதத்திலும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வறுமை இடர் கஷ்டம் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல வழிமுறைகளை அல்லாஹ்வுத்தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். அதில் ஒன்றுதான் ஏழைகள், ஏழைகளுக்காக வேண்டி ஒரு செல்வந்தர் வசதி படைத்தவர் ஏழைகளுக்காக வேண்டி கொடுக்கின்ற வரி சகோதரிகளே, இஸ்லாத்தின் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் மிகவும் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. இந்த செல்வந்தர்களுடைய பொருளாதார அபிவிருத்தியில் அவர்கள் செல்வத்திலே பொருளாதாரத்திலே முன்னேறுகின்ற போது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற போது அவர்களுடைய சொத்தில் ஒரு பகுதியை, அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை ஜகாத்தாக கடமையாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுத்தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றார். இதே போன்று ஜகாத் ஒரு மனிதனுடைய வறுமையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வுத்தஆலா கடமையாக்கிய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுத்தஆலா ஒரு சித்து என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கத்தை, ஒரு சதக்காவை சித்ரா என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடமையாக ஆக்கியிருக்கிறான். காரணம் என்ன சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் பிடித்த நோன்பில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், ஏழைகள் சாப்பிட வேண்டும், ஏழைகளுடைய பசி தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானின் மாதத்தில் குறிப்பாக சதக்கத்துல் ஃபித்ராவை கடமையாக ஆக்கினார்கள். எனவே ஜகாத் மனிதனுடைய வறுமையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வுத்தஆலா கடமையாக இருக்கிறான். உலகத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாது, எல்லோரும் உலகத்திலே பசியோடு யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் நன்றாக சாப்பிட வேண்டும், எல்லோரும் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். அதுபோன்று ரமலானுடைய மாதத்தில் சதக்கத்துல் ஃபித்ராவை, ஜகாத்துல் ஃபித்ராவை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுத்தஆலா கஃபாரா குற்றப்பரிகாரங்கள் சில குறிப்பிட்ட சில பாதங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுத்தஆலா அல்குர்ஆனில் கஃபாரா என்று அழைக்கப்படுகின்ற குற்றப்பரிகாரங்களை அல்லாஹ்வுத்தஆலா விதியாக கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஒரு மனிதன் சத்தியம் செய்கிறார், அல்லாஹு மீது சத்தியம் செய்து இந்த விடயத்தை நான் செய்வேன் என்று அல்லாஹு மீது சத்தியம் செய்கிறார். இப்போது இந்த மனிதனால் அந்த விடயத்தை செய்ய முடியாமல் போய்விட்டால் அவன் அந்த சத்தியத்தை முறித்துக் கொள்கிறான். அல்லாஹு மீது செய்த சத்தியத்தை முறித்துக் கொள்கிறார், ஒரு பாவத்தை செய்கிறார். அல்லாஹு தஆலா இவருடைய குற்றப்பரிகாரம் என்ன, இவர் என்ன செய்ய வேண்டும், சத்தியத்தை முடித்ததற்காக வேண்டி இவர் என்ன குற்ற பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று அல்குர்ஆனிலே அல்லாஹ்வுத்தஆலா சொல்கின்ற போது என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுத்தஆலா மூன்று விடயங்களை சொல்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறதோ, நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான் அவர்கள் செய்த அந்த குற்றம் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மூன்று விடயங்களில் ஒன்றை செய்ய வேண்டும். அதிலே முதலாவதாக அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான் இத்தஆமு அஜர ஃபி மசாகீன், அவருடைய ஊரிலே இருக்கக்கூடிய பத்து ஏழைகளுக்கு அவர் உணவு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்த மனிதன் சத்தியத்தை முடித்துக் கொள்கிறார், சத்தியத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான் அந்த பாவத்தை அந்த குற்றத்தை நான் மன்னிக்க வேண்டுமா, என்னுடைய பத்து ஏழைகளுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும். இறக்கம் உள்ளவன் அல்லாஹ்வு தஆலா ரஹ்மத்துடைய பகுதியை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இர்ஹமு மன் ஃபில் அர்த், இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியிலே இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். உன்னுடைய குற்றத்தை உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டுமா, உன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய பத்து ஏழைகளுக்கு அவர்களுடைய பசி போகும் அளவுக்கு, அவர்களுடைய பசி நீங்கும் அளவுக்கு நீங்கள் பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதலால் உணவு கொடுக்க முடியாதா, இரண்டாவதாக அல்லாஹு சொல்கிறான் நீங்கள் அவர்களுக்கு உடுப்பு இல்லை என்றால், உடுப்பதற்கு ஒழுங்கான உடுப்பில்லாத ஏழைகள் உங்களுடைய ஊர்களிலே இருப்பார்கள், அவர்களுக்கு பத்து ஏழைகளுக்கு நீங்கள் உடுப்பு கொடுக்க வேண்டும். அவுரத்தை மறைக்கின்ற அளவுக்கு உடுப்பு கொடுக்க வேண்டும். கண்ணியமா சகோதரர்களே, இஸ்லாமுடைய வறுமை ஒழிப்பு திட்டத்தை பாருங்கள். சத்தியத்தை முடிக்கின்றீர்களா, பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அல்லது பத்து ஏழைகளுக்கு நீங்கள் உடுப்பு கொடுக்க வேண்டும். கண்ணியமா சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது அதற்கும் நீங்கள் உங்களால் முடியாத சந்தர்ப்பத்தில் மூன்றாவதாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு சொல்கிறார், ஒரு அடிமையை நீங்கள் உரிமையிட வேண்டும். சிறை கைதி சிறையிலே இருக்கக்கூடிய ஒருவர், அவரை பிணையிலே நீங்கள் எடுக்க வேண்டும், அவரை உரிமையிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே படிக்கின்றான். அந்த மூன்று விடயங்களில் மூன்று விடயங்களும் மனிதனுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், மனிதர்களுடைய வறுமைகளையும் பிரச்சினைகளையும் இடர்களையும் நீக்கின்ற விடயங்களை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று விஹார் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம் இருக்கிறது. விஹார் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை பார்த்து, அல்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு மனிதன் மனைவியை தாய்க்கு ஒப்பாக்குவது, தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒரு மனிதன் ஒப்பாக்கினான், மனைவியை பார்த்து சொல்கிறான் நீ என்னுடைய தாயை போன்று. பாவம் சகோதரர்களே, மனைவியை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய முகம் என்னுடைய தாயுடைய முகத்தை கொண்டிருக்கிறது, உன்னுடைய மேல் மேனி உடம்பு என்னுடைய தாயுடைய மேனியை கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இது குற்றம், இது பாவம். அல்லாஹ் தஆலா என்ன பரிகாரம் செய்திருக்கிறார், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒப்பாக்கினால் அந்த குற்றத்தை செய்தால் என்ன பரிகாரம்? குர்ஆன் சொல்கிறது الذين يظاهرون من نسائهم ثم يعودون لما قالوا فتحرير رقبة من قبل ان يتماسا. مجرد الله تعالى سبحانه உங்களில் ஒருவர் தன்னுடைய தாயை தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒப்பாக்கினால் அல்லாஹு தஆலா சொல்கிறான் அவருடைய அந்த குற்றத்துக்கான பரிகாரம் அவர் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அவருடைய ஊரிலே இருக்கக்கூடிய அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ரப்பல் இஸ்ஸத் ஏழைகளை உபசரிப்பதை, ஏழைகளுக்கு உபகாரம் செய்வதை, ஏழைகளுடைய பசியை போக்குவதை அல்லாஹு தஆலா ஒரு அடிமையை உரிமையிடக்கூடிய இடத்திலும், ஒரு மனிதன் இரண்டு மாதங்கள், ஒரு மாதம் அல்ல இரண்டு மாதங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய இடத்தில் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை அல்லாஹு தஆலா சமமாக ஆக்கி வைத்திருக்கிறான்.
ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை பார்த்து தாயை போன்றிருக்கிறாய் என்று விஹார் என்று சொல்லக்கூடிய பாவத்தை, குற்றத்தை செய்தால், அந்த குற்றத்திற்கான பரிகாரங்களில் ஒன்று 60 ஏழைகளுடைய பதி நீக்கப்பட வேண்டும். மனிதர்களுடைய, முஸ்லீம்களுடைய, உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுடைய இடர்களும் நஷ்டங்களும் வறுமைகளும் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை உருவாக்கி இருக்கிறது.
ஒரு மனிதன் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நிலை, ரமதானுடைய மாதத்தில் பகலுடைய நேரத்தில் நோன்பு நோக்கிருக்கின்ற நிலையில் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்கிறார், காபத்திய உறவிலே ஈடுபடுகிறார். ரமதானுடைய மாதத்தில் பகல் நேரத்திலே இவனுடைய குற்ற பரிகாரம் என்ன தெரியுமா? இவர் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறார் தெரியுமா? அல்லாஹு தஆலா உடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன், எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒப்பாக்கி அந்த பாவத்தை செய்து அவருக்கு அல்லாஹு தஆலா என்ன குற்ற பரிகாரத்தை வைத்திருக்கிறானோ அதே குற்ற பரிகாரம் தான் ரமதானுடைய மாதத்தில் தன்னுடைய மனைவியோடு பகல் நேரத்தில் தாம்பத்திய உறவிலே ஈடுபடுவது. என்ன குற்ற பரிகாரம்? முதலாவதாக அவர் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் 2 மாதங்கள் ரமதானுக்கு பின்னால் தொடர்ச்சியாக அவர் நோன்பு பிடிக்க வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் இத்தீனம் 60 ஏழைகளுடைய மத்தியை அவர் போக்க வேண்டும். அங்கும் அல்லாஹு தஆலா ஏழைகளுடைய பசி தீர்க்கப்பட வேண்டும், ஏழைகளுடைய வறுமை போக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரமதானுடைய மாதத்தில் ஒரு மனிதனுக்கு நோன்பு பிடிக்க முடியாது, வயோதிபத்தை அடைந்திருக்கிறார். இவரால் நோன்பு நோக்க முடியாத அளவுக்கு வயோதிபத்தை அடைந்த ஒரு மனிதனும் நோயாளியாக இருக்கிறார். சீரான நோய், அந்த நோயுடைய முடிவு மரணம். சீரான நோயாளியாக இருக்கின்ற இருவரும் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு நோன்புக்காக வேண்டியும், அவர்களால் நோன்பு பிடிக்க முடியாது, ஒவ்வொரு நோன்புக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவு கொடுக்க வேண்டும். எப்படியாக? அந்த ஊருடைய பிரதான சாப்பாட்டை உணவாக கொடுக்க வேண்டும். குறைந்தது 600 கிராம் அவன் அரிசியை அவர் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு நோன்புக்காக வேண்டும். 30 நோன்பை விட்டால் அவரால் பிடிக்க முடியாது, வயோதிபத்தை அடைந்திருக்கிறார், அல்லது சீரான நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அங்கும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குர்ஆன் சொல்கிறது, அவரால் அவர் சாப்பிடுகிறாரா, நோன்பை விட்டிருக்கிறாரா, அவர் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார், அந்த குற்றத்துக்காக வேண்டி அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஏழையுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். உலகத்தில் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு இரக்கம் காட்டுவது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது அன்பு வைப்பதை விடவும், கணவன் மனைவியின் மீது அன்பு காட்டுவதை விடவும், பிள்ளைகள் பெற்றோர் மீது அன்பு காட்டுவதை விடவும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான். ஏழைகளுடைய பசியையும் தாகத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்கள், இதனால்தான் அவனுக்கு அந்த அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் மாற்றம் செய்கிறார், பாவத்தை செய்கிறார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டுமா, உன்னுடைய குற்றத்தை நான் நீக்க வேண்டுமா, ஏழைகளுடைய பசியை நீ போக்க வேண்டும். இஸ்லாத்துடைய வழிகாட்டலை பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்துவிட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குழந்தை பெற்றிருக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் ஒரு குழந்தை உலகத்துக்கு பிறப்பதும் ஏழைகளுடைய பசி போக்கப்பட வேண்டும். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? தன்னுடைய அருமை மகள் செல்வ சீமாட்டி அல்ல, சாதாரண முறையிலே உலகத்திலே வாழ்ந்த தன்னுடைய அருமை மகனை மகளை என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உன்னுடைய குழந்தையுடைய முடியை ஏதாவது தினத்திலே நீ வலித்து அந்த முடியை நிறுத்து, அந்த நிறுவையின் அளவுக்கு வெள்ளியை வெள்ளியுடைய பொறுமதியை நீ ஏழைகளுக்கு கொடுத்து விடு என்று தன்னுடைய மகளை பார்த்து படைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான சுண்ணாவாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறப்பதும் ஏழைகளுடைய பசி அங்கே போக்கப்படுகிறது. இஸ்லாம் எல்லாத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறது. நபி அவர்கள் ஏழைகளுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி உலகத்திலே பல திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக அபீஹாவுடைய உருவம், அபீஹாவுடைய ஆடு அறுக்கப்பட்டு ஏழைகள் அங்கே உபகரிக்கப்பட வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று பாருங்கள், ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உங்களிலே வசதி உள்ளவர்கள் இறைவனுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஒரு பிராணியை அறுத்து பலியிட வேண்டும், ஏழைகளுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல் குர்ஆனிலே கூறுகிறான், சகோதரர்களே, அபீஹாவும் ஏழைகள் உபகரிக்கப்பட வேண்டும். உபகியாவும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், குடு மின்ஹா, உபகியாவுடைய சாப்பாட்டை நீங்களும் சாப்பிடுங்கள். வாஸ்இமுல் லாயிதல் ஃபகீர், உலகத்திலே நெருக்கப்படுகின்ற பசியோடு வாழ்கின்ற ஏழ்மையிலே வாழ்கின்ற வறுமையிலே வாழ்கின்ற ஏழைகளுக்கும் நீங்கள் அதில் ஒரு பகுதியை கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். ஜகாத்தை கடமையாக்கினால் ஏழைகளுடைய இடர் போக்கப்பட வேண்டும். நபி அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள், ஏழைகளுடைய வறுமை போக்கப்பட வேண்டும். அபீஹாவுடைய உணவை நபி அவர்கள் சுன்னத்தாக ஆக்கினார்கள், ஏழைகளுடைய இடரும் பசியும் போக்கப்பட வேண்டும். உபஹையாவை அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஏன் சகோதரர்களே, அங்கும் ஏழைகளுடைய பசி போக்கப்பட வேண்டும். அதே போன்றுதான் கஃபாரா குற்ற பரிகாரங்கள், நான் மேலே குறிப்பிட்ட குற்ற பரிகாரங்களும் ஏழைகளுடைய பசி, அவர்களுடைய வறுமை, அவர்களுடைய இடர், அவர்களுடைய பிரச்சனைகள் போக்கப்பட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒரு மனிதன் திருமணம் இருக்கிறார், ஒரு மனிதன் திருமணம் முடித்திருக்கால் கனிமாவுடைய உணவு கனிமாவுடைய சாப்பாடு சுன்னத்தாக இருக்கிறது. நபி அவர்கள் சஹாபாக்களை பணித்திருக்கிறார்கள், அவளின் வரவு விசார், ஒரு ஆட்டை கொடுத்தாவது நீங்கள் ஏழைகளுக்கு, அதாவது நீங்கள் உங்களுடைய திருமணம் முடித்ததற்காக வேண்டி வலிமா கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். இந்த வலிமாவுக்கு யார் அழைக்கப்பட வேண்டும், இந்த வலிமாவுடைய சாப்பாட்டில் யார் அதிகமாக இருக்க வேண்டும், யாருடைய வருகை அதிகமாக இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு மனிதன் போடுகின்ற சாப்பாட்டில் மிகவும் மோசமான சாப்பாடு சர்புத்தாம் அல் வலிமா. ஒரு மனிதன் உலகத்திலே கொடுக்கின்ற சாப்பாட்டில் மிகவும் கேடுகட்ட ஒரு சாப்பாடு, நபி அவர்கள் சொல்கிறார்கள், மிகவும் கெட்ட மோசமான ஒரு சாப்பாடு என்ன தெரியுமா, தாம் ஒரு வலிமா, ஒரு வலிமாவுடைய சாப்பாடு. எப்படிப்பட்ட வலிமா சாப்பாடு, நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த வலிமா சாப்பாட்டிற்கு செல்வந்தர்கள் மாத்திரம், பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஏழைகள் நிராகரிக்கப்படுகிறார்களோ, ஏழைகளுக்கு அழைப்பு வழங்கப்படாத, ஏழைகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படாத, ஏழைகள் தடுக்கப்படுகின்ற வலிமா சாப்பாடுதான் உலகத்திலே மிகவும் மோசமான சாப்பாடு, மிகவும் கேவலமான சாப்பாடு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். குழந்தை பிறந்தாலும் ஏழைகள் உபகரிக்கப்பட வேண்டும், திருமணம் முடித்தாலும் ஏழைகள் உபகரிக்கப்பட வேண்டும், நீங்கள் பாவம் செய்து அந்த பாவங்கள் அழிய வேண்டுமா, ஏழைகள் உபகரிக்கப்பட வேண்டும் என்றுதான் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் எங்களை படிக்கின்றது. கண்ணியமான சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை எப்படி நாங்கள் உபசரிக்க வேண்டும், ஏழைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதையும் அடைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புகின்றீர்களோ, நீங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ, அதனை அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்காக நீங்கள் கொடுக்கும் வரைக்கும் உங்களால் சூழல் செல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். இப்போது ஒரு மனிதன் நபி அவர்களுக்கு அன்பளிப்புக்காக வேண்டி ஒரு உடும்பு இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்கலாம். உடும்பை கொண்டு வந்து கொடுக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் உடும்பை சாப்பிடவில்லை. உடம்பு மாமிசம் வந்திருக்கிறது, நபி அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் என்று நபியுடைய மனைவிக்கு தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, இப்போது நபியுடைய மனைவி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உடம்பை நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள், ஆனால் ஏழைகள் சாப்பிடுவார்கள். அது அராடாக இருக்கிறது, ஏழைகள் சாப்பிடுவார்கள் அல்லவா. இந்த உடம்பை நான் ஏழைகளுக்கு அன்பளிப்பாக அதிகமாக வெகுமதியாக நான் கொடுக்கவா என்று நபியிடத்திலே கேட்கிறார்கள் நபியுடைய மனைவி. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை படித்து தருகிறார்கள். என்ன பாடம்? எப்படியான உணவை ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், மிஞ்சியதை கொடுக்க வேண்டுமா, வீட்டுவதை கொடுக்க வேண்டுமா, நீங்கள் சாப்பிடுவார் சாப்பிடாததை கொடுக்க வேண்டுமா? இல்ல சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எதை சாப்பிட மாட்டீர்களோ, எந்த சாப்பாட்டை எந்த உணவை நீங்கள் வெறுக்கின்றீர்களோ, சாப்பிட மாட்டீர்களோ, அதை நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, அப்படி என்றால் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ, நீங்கள் எதை விரும்பி சாப்பிடுகின்றீர்களோ, அதை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஏழைகளுடைய பொறுமதியை நாங்கள் உணர வேண்டும், அவர்களுடைய கஷ்டங்களை திடர்களை வறுமைகளை போக்க வேண்டும் என்பதற்காக பல வழிமுறைகளை, பல பொருளாதார திட்டங்களை, பல வறுமை அளிப்பு திட்டங்களை, ஒழிப்பு திட்டங்களை அல்லாஹு தஆலாவும் நபி அவர்களும் இந்த உலகத்திலே கடமையாக இருக்கிறார். ஏழையாக வாழ வேண்டும், ஏழையாக வர்ணிக்க வேண்டும், ஏழைகளுடைய கூட்டத்திலே நான் இருக்காட்டப்பட வேண்டும். இதனால் சொன்னார்கள், நான் சுவர்க்கத்தை பார்த்தேன், சுவர்க்கத்திலே அதிகமானவர்கள் ஏழைகள், நரகத்தை பார்த்தேன், நரகத்திலே அதிகமானவர்கள் பெண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஏழைகளுடைய கஷ்டங்களும் இடர்களும் வறுமைகளும் போக்க வேண்டும், போக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ரமலானுடைய மாதத்தில் பசித்திருப்பதை, பசித்திருந்து ஏழைகளுடைய பசியை நாங்கள் உணர்ந்து அவர்களுக்கு கௌரவம் வேண்டும் என்பதை ரமலானுடைய மாதத்திலே நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் தஆலா விரியாக்கியிருக்கிறான். ஏழைகளுடைய வறுமையும் கஷ்டங்களும் போக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் குற்ற பரிகாரங்களை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான், ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான், சதக்கத்தில் ஃபித்ராவை கடமையாக்கி இருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இது ஃபித்ருன் சுமாதா ஏழைகளுக்கு உதவுகின்ற மாதமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் யாருடைய பாவங்களை மன்னித்து, யார் யாருடைய சதக்காக்களை அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கு காரணமாக ஆக்கி, யார் யாரை நரகத்தை விட்டு விடுதலை கொடுக்கிறாரோ அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் சேர்ந்தவர்களாக சாதங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பொருத்தத்திலே இரவு நேரங்களை பணியிடங்களை கழித்து என்னுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு நர்மித்து, ஈமான்தாரிகளோடு அருமையிட எதிர்பார்க்கப்படக்கூடிய மாற்றத்தை எங்கள் அனைவரையும் சிறந்தவர்களாக.